நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.
மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ் இந்த நிகழ்ச்சியை துவங்கும் பொழுதும் இதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். உங்களை அழைத்த தேவனை நோக்கி பாருங்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்த தேவன் நம்முடைய தகப்பன். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இந்தியாவில் ஒரு அருமையான காலை வேளை. இந்த நாள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களில் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். அதை எங்களுக்கு இமெயில் மூலமாக, தொலைபேசி வாயிலாக தெரியப்படுத்தி வருகிறீர்கள். கர்த்தர் ஒருவருக்கே சகல துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் தேவன் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார், என்ன வசனத்தை வாசிக்கலாம் என்று நான் யோசித்து ஜெபித்து கொண்டிருந்தேன். சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, an ever present help in trouble. God is our refuge and strength, an ever present help in trouble. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எவ்வளவு அழகான வார்த்தைகள். அதை தொடர்ந்து அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். என்ன அழகான வார்த்தைகள். பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், இந்த பூமி நிலை மாறுவது, மலைகள் நடு சமுத்திரத்தில் போய் விழுவது, இதெல்லாம் வந்து நடக்க முடியாத ஒரு காரியம். சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்லுகிறான், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறபடியினால இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தாலும் நான் பயப்படப் போவது இல்லை. கர்த்தர் எனக்கு துணையாயிருக்கிறார். கர்த்தர் எனக்கு துணையாயிருக்கிறார். இந்த உலகத்தில் பாருங்கள், மற்ற துணைகள் வந்து தே கேன், அதை தான் இங்கே குறிக்கிறது. நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், மலையை போல் நம்ம ஒரு சிலரை நம்பி இருந்திருக்கலாம், அந்த மலைகள் சாய்ந்து போனாலும், மனிதர் தங்கள் வார்த்தையில் மாறி போனாலும், நமக்கு துணையாய் நிற்கிற தேவன் உண்டு. நம்மோடு எப்பொழுதும் இருக்கிற தேவன் நமக்கு உண்டு. நமக்கு உதவி செய்கிற தேவன் நமக்கு உண்டு. ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, கலங்க வேண்டிய அவசியமில்லை. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர். 5 சங்கீதம் 46:5 இப்படி சொல்கிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தைகள். தேவன் நம் நடுவில் இருக்கிறார், தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. யூ வில் நாட் பி ஷேக்கன் மை ஃப்ரெண்ட். நாம் அசைக்கப்படுவது இல்லை. அடுத்தது, தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சகாயம்னா ஹெல்ப். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இதனுடைய அர்த்தம் ரொம்ப ஆழமான அர்த்தம். ஒரு நாளை நாம் துவங்குவதற்கு முன்பதாகவே அதிகாலையில் தேவன் நம்மை தேடி வந்து நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை எக்யூப் பண்ணுகிறார், நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த நாளின் சவால்கள், அந்த நாளிலே நாம் சந்திக்க போகிற மனிதர்கள், இதெல்லாவற்றுக்கும் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி விடுகிறார், நமக்கு உதவி செய்கிறார். அந்த நாளை மேற்கொள்ளும்படியாக, அந்த நாளை ஜெயமாய் நாம் சந்தித்து முடிக்கும்படியாக தேவன் நமக்கு சகாயராய் நிற்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வழியாய் போய்கொண்டிருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட சவால்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. நமக்கு துணையாய் நிற்கிற தேவன் உண்டு. நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்கிறவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதே அதிகாரத்தில் 7 இப்படி சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இன்றைக்கும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். 10 ரொம்ப அழகாக இருக்கு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அடுத்த வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த நாட்களிலே இந்த பூமியிலே பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இருதயத்தை அதிரப்பண்ணும், பதைக்கப்பண்ணும், திகிலூட்டும் பல காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் இந்த எல்லா சூழ்நிலையிலும் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதை ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்ல வேண்டும். பாருங்கள், சவால்களை சந்திக்கும் பொழுது நம்முடைய திறனுக்கு மேலாக, நம்முடைய அனுபவத்திற்கு மேலாக, நம்ம அறிவுக்கு மேலான சவால்களை நாம் சந்திக்கும் பொழுது முதல்ல என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறதற்காய் நன்றி, கர்த்தாவே நீர் என்னோடு இருக்கிறதற்காய் நன்றி அப்பா என்று நாம் சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர். God is our helper. God is our helper. உதவியற்ற நிலையில், உதவி தேவைப்படுகிற வேளையில் தான் அந்த உதவி பெரிதாய் தோன்றும். சகாயம் பண்ணுகிறவர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால், தேவன் அப்படி நமக்கு உதவி செய்கிறவர். நமக்கு நாம் உதவி செய்து கொள்ள முடியாத சூழ்நிலையில், மற்றவர்கள் உதவி அற்று போகிற வேளையில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். தேவன் நமக்கு துணையாய் நிற்பார். நீங்கள் எதெல்லாம் நம்மை அழிக்க வருகிறது அப்படின்னு யோசிப்போமோ, என்னெல்லாம் உங்கள் கற்பனைக்கு தோன்றுகிறதோ அதையெல்லாம் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்தா கூட, கர்த்தர் அவைகளிலிருந்து பாதுகாக்கும்படி நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். A very present help in trouble. மிகவும் ஆறுதலான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள். அனுகூலமான துணை, அனுகூலமான துணை. துணையாக அதாவது பாருங்கள், ஒரு பில்டிங்கில் ஒரு தூண் கூட பக்கத்தில் இருக்கும்போது துணையாக தான் தோன்றும். ஆனால் அது நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர். துணையாய் நிற்கிறேன்னு சொன்னால், நமக்கு உதவியாய், நமக்கு ஆதரவாய், நம்மை தாங்கும்படி நிற்கிறவர். I just want to encourage you. கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அடைக்கலம், அடைக்கலம், ரெஃப்யூஜ். புயல் வரும்பொழுது அடைக்கலம் எங்கே? ஒருவேளை ஒரு காட்டில் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காருன்னு வைங்களேன், திடீர்னு புயல் காற்று எழும்பி வீசும் பொழுது அடைக்கலத்திற்கு ஏதாவது ஒரு இடத்த தேடுவாங்க. அங்கே பக்கத்தில் ஏதாவது குகைகள் இருந்தால் ஓடி ஒளிந்து கொண்டு இது ஒரு அடைக்கலம் என்று சொல்லலாம். ஸோ அப்படி தான் பாருங்கள், இந்த வாழ்க்கை பிரயாணத்திலும் நம்ம வந்து ஒரு காட்டின் வழியாய் பயணிப்பது போல தான். திடீரென்று இப்போது இந்த கொரோனா வந்தது போல் யாருமே எதிர்பார்க்கவில்லை. இந்த 2020 ஆரம்பிக்கும் பொழுது யாருமே எதிர்பார்க்கவில்லை. இந்த 2020 இப்படி ஒரு உலகளாவிய ஒரு வைரஸ், ஒரு வியாதி ஜனங்களை தாக்கும் என்றும், பல மாதங்கள் செயலிழந்து நாம் வீட்டிலேயே முடங்கி கிடப்போம் என்றும் யாரும் சிந்தித்து கூட பார்க்கவில்லை. உலகத்தின் எல்லா அரசாங்கங்களும் லாக்டவுனை அறிவித்தார்கள், ஊரடங்கு. அதுவும் குறிப்பாக இங்கே இந்தியாவில், சென்னையில் எங்களுக்கு இன்றைக்கு தான், நேற்று ரொம்ப குறிப்பாக நேற்று தான் அதிகமான தளர்வுகள். அதுவரை வெளியே போக முடியாது, வர முடியாது, இப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ யாருமே எதிர்பாராத இந்த சூழ்நிலை பாருங்கள். எப்படி ஒரு வழிப்போக்கன் காட்டின் வழியாய் போகும்போது திடீர்னு புயல் வருதோ, அந்த ஒரு அதற்கு ஒரு ஒப்பிட்டு சொல்லலாம். இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் போயிட்டுருக்கிறோம். 2020 ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நம்ம எல்லாருமே எத்தனை பேரை விஷ் பண்ணியிருப்போம், நம்ம எத்தனை பேர் வாழ்த்தி இருப்பார்கள். ரொம்ப சந்தோஷமாக தொடங்கினா, நான் இந்த பிப்ரவரி மார்ச் போல் இந்த கொரோனா வைரஸ் தலை விரித்து ஆட துவங்கினது. அதன் பிறகு எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ சம்பவங்கள். ஆனால் இது போன்ற சூழ்நிலைகள் எழும்பும் பொழுது நமக்கு அடைக்கலமாய் தேவன் இருக்கிறார், நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். நாம் ஒளிந்து கொள்ளும் ஒரு மறைவிடமாய் தேவன் இருக்கிறார். ஒளிந்து கொள்ளும் என்று சொல்லும் பொழுது இவைகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிற ஒரு மறைவிடமாக, ஒரு அடைக்கலமாக தேவன் நமக்கு இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு நேராய்தான் நாம் திரும்ப வேண்டும். அவரை நோக்கி திரும்பும் பொழுது, அவரில் அடைக்கலம் புகும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை கொடிய சூழ்நிலையானாலும் சரி, அவர் நம்மை பாதுகாக்கிறார். இந்த கொரோனா மட்டும் இல்லை, இப்போ இந்த கொரோனா என்று பேசும் பொழுது இந்த கொரோனாவின் விளைவாக ஏற்பட்டிருக்கிற பொருளாதார பாதிப்பு, எத்தனையோ பேருக்கு சம்பளம் முழுசாக கிடைக்கல, பிஸ்னஸஸ் க்ளோஸாக இருக்குது, அவர்களுடைய கடைகள் க்ளோஸாக இருக்குது, கம்பெனிஸ் மூடப்பட்டிருக்கிறது, எத்தனையோ தாக்கங்கள். இது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் இன்னும் எதிர்பாராத எந்த காரியங்கள் ஆனாலும் நமக்கு மறைவிடம் கர்த்தர் ஒருவரே, அடைக்கலம் கர்த்தர் ஒருவரே. இதை நாம் மறந்து விடவே கூடாது. வாழ்க்கை பிரயாணத்தில் இப்படி சூழ்நிலைகள் எழும்பும் பொழுது தேவனே நமக்கு அடைக்கலாம். இன்னும் பல தேசங்களில் பாருங்கள், இப்போ இந்தியாவே எடுத்துக்கொண்டாலும், வட இந்தியாவில் வெள்ளம், மக்கள் அந்த வெள்ளத்தில் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில இடங்களில் காட்டு தீ, புயல். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு பகுதியில் புயல், லாரா என்ற புயல், டொர்னேடோ, இப்படி எந்த சம்பவங்கள் ஆனாலும் சரி, இது இயற்கையாக ஏற்படுகிற சீற்றங்கள், இயற்கையாக ஏற்படுகிற அழிவுகள். ஆனால் வாழ்க்கையில் எதிர்பாராத சூழ்நிலைகளிலும் தேவனே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரிடத்தில் திரும்ப வேண்டும். அவரோடு நமக்கு இருக்கிற அந்த உறவு நமக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கிறது. தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இந்த கற்பனையை தான் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். காட்டிலே நடந்து போகும் பொழுது எத்தனையோ விபத்துகள் அவனை சூழ்ந்திருக்கிறது. துஷ்ட மிருகங்கள், புயல், மற்ற எல்லா இயற்கை சீற்றங்கள் எது வேண்டாமானாலும் அவனை தாக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் ஓடி ஒளிந்து கொள்ள ஒரு பக்கத்தில் ஒரு மலையில் ஒரு பிளவு, ஒரு குகை இருக்கும் என்றால் அங்கே ஓடி ஒளிந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு அப்போ ஒரு பெரிய திருப்தி, ஒரு நிம்மதி வரும் பாருங்கள், அப்பாடா அப்படின்னு. தேவன் நமது அடைக்கலம், தேவன் நமது அடைக்கலம், தேவன் நமது அடைக்கலமாக இருக்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் வந்து ஒரு பாசிவாக இல்லாமல், ஹீ இஸ் வெரி ஆக்டிவ். அதாவது அவர் நமக்கு அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது நம்மை பாதுகாக்கிறவர். God is our refuge. நாம் ஓடி ஒளிந்து கொள்ளுகிற நம்முடைய மறைவிடம் தேவன். நாம் மறைந்து கொள்ளுகிற ஒரு இடம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அடைக்கலம் என்றால் நமக்கு மறைவிடம், நாம் மறைந்து கொள்ளுகிற ஒரு இடம், ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிற ஒரு இடம். அடுத்தது பலனும். தேவன் நமக்கு பலனாக இருக்கிறாராம். பாருங்கள், நான் சொன்னது போல் இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் ஒளிந்து கொள்ளுகிற ஒரு இடம். காட்டு பயணத்தில் போகும் பொழுது எங்கேயாவது குகைகள் இது மாதிரி இருக்கும் பொழுது மறைந்து கொள்ளலாம், ஒளிந்து கொள்ளலாம். கடலில் பிரயாணம் பண்ணும் பொழுது புயல் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் இதை சிந்தித்து பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள். அதுவும் இன்றைக்கி இருக்கிற கப்பல்கள்லாம் பரவாயில்ல, இன்றைக்கி இருக்க கப்பல்கள்லாம் எவ்வளவோ நவீனமான கப்பல்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த வசனங்கள் எழுதப்பட்ட நாட்களிலே கப்பல் பிரயாணம் என்று சொன்னால் தே வில் பி எக்ஸ்போஸ் டு த வெதர். அந்த இயற்கை சூழ்நிலைக்கு இவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருப்பாங்க. எல்லாம் இவங்க மேலே குளிரும் அடிக்கும், வெயிலும் அடிக்கும், இதெல்லாம் வந்து கடந்து தான் போகணும். இப்பொழுது இருப்பது போல் டெக்னாலஜி கிடையாது, நவீன கப்பல்கள் கிடையாது, படகுகள் கிடையாது. ஸோ அன்றைக்கு பாய்மர கப்பல்கள் அதில் உட்காந்துக்கிட்டு போகணும், இந்த மாதிரியான சூழ்நிலை தான் அவர்களுக்கு. அப்போ பாருங்கள், புயல் வந்துருச்சுன்னா பெரிய ஒரு சவால். ஆகவே தான் அந்த நாட்களில், நான் நினைக்கிறேன் அந்த நாட்களின் வழக்க சொல் தான் இது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ரஃப் சீஸ் மேக் டஃப் சைலர்ஸ். அதாவது ஆக்ரோஷமான கடல்கள் உறுதியான மாலுமிகளை உருவாக்குகிறது அப்படின்னு நம்ம மொழிபெயர்க்கலாம். ஆக்ரோஷமான கடல்கள் உறுதியான தைரியமான கல் போன்ற மாலுமிகளை உருவாக்குகிறது. ஏன்னா பாருங்கள், அந்த நாட்களில் இந்த கப்பலை வந்து இந்த பாய்மர கப்பல்கள் தான் அதிகம். எந்த பக்கம் காற்று வீசுகிறதோ அந்த காற்றை வந்து இவங்க ரொம்ப நேக்காக அந்த படகை வந்து அந்த பாய்மரத்தை அதில் அது அவங்க ஒரு டெக்னிக் வச்சுருந்தாங்க. அந்த கப்பலை செலுத்துவதிலே அவர்களுக்கு ஒரு டெக்னிக். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு இருப்பது போல் அவர்களுக்கு இயந்திரங்கள் கிடையாது. ஸோ எல்லாமே அவங்களுடைய உடல் பலனை கொண்டு தான் செய்ய வேண்டும். ஸோ அந்த கப்பல் பாய்மரத்தை திருப்புறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், சரீர பலன் அதிகமாக தேவைப்பட்டது. அதனால தான் பாருங்கள், கப்பலில் போகும் பொழுது குறிப்பாக அந்த நாட்களை, இந்த வேத வசனங்கள் எழுதப்பட்ட நாட்களை குறித்து நம்ம பேசுகிறோம். இன்றைக்கும் அது பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றி பார்த்த இடமெல்லாம் தண்ணி அப்படின்னா ரொம்ப கப்பலில் போனவங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு முறை இங்கே இருக்கும் பொழுது கடலுக்குள்ளே போனோம். பாருங்கள், நான் கப்பலில் பிரயாணப்பட்டதில்லை, பட் கப்பலுக்குள்ளே போயிருக்கிறேன். பட் இந்த நான் சொல்லுகிற அனுபவம், ஒரு படகில் ஒரு கடலுக்குள்ளே ஒரு 3-4 கிலோமீட்டர் உள்ளே நாங்கள் போனோம். அப்போ உண்மையிலேயே நம்முடைய இருதயம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் துடிக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா அந்த அதுவும் இந்த முதல் 3-4 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அப்படியே அலைகளில் கப்பல் தூக்கி போ அந்த படகு தூக்கி போடப்படுவதும் தண்ணீர் மேலே அடிக்கிறதும் ரொம்ப வித்தியாசமான அனுபவம். தினம் கப்பலில் அல்லது அந்த படகுல கடலுக்குள்ளே போயிட்டு வர்றவங்க வேறு, அந்த மீன் பிடிக்கிறவர்கள். பட் அனுபவமே இல்லாமல் முதல் முறை போகிறவர்கள் நிச்சயமாகவே அது ஒரு ரொம்ப வித்தியாசமான அனுபவமாய் இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த கடலில் பிரயாணப்படும் பொழுது அதுவும் நடுக்கடலில் புயல் அலைகள் வந்துச்சுன்னா அதை சமாளிக்கிறது பெரிய ஒரு கஷ்டம். ஏன்னா புயல் உருவாகிறதே இந்த கடலில் தான் உருவாகுது. பாருங்கள், அந்த கடலில் அந்த புயலின் மத்தியில் அந்த கப்பலை அவங்க செலுத்தி கொண்டு வர்றது ஒரு பெரிய சவால். ஸோ சரீர பலன் மட்டும் இல்லை, மனதின் பலனும் அங்கே அவசியம். அங்கே வந்து ஐயோ எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்கன்னா முடிஞ்சது. பட் இல்லை, நம்மால் முடியும், நம்ம இந்த கப்பலை செலுத்தி கொண்டு போவோம், கரை சேருவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு உறுதியோடு அவங்க இருந்தால் தான் அந்த சரீர பலத்தையும் பயன்படுத்த முடியும். மனதளவில் பலன் இல்லைன்னு சொன்னால் சரீரத்தில் உள்ள அந்த பலத்தை பயன்படுத்துவது முடியாது. ஆகவே தான் அன்றைக்கு சொன்னாங்க, ரஃப் சீஸ் மேக் டஃப் சைலர்ஸ், ஆக்ரோஷமான கடல்கள் உறுதியான பலம் நிறைந்த மாலுமிகளை உருவாக்குகிறது. எவ்வளவு உண்மை, எவ்வளவு உண்மை! கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அந்த புயல்லேருந்து வெளியில் வந்து ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. அதுவும் இந்த மாலுமிகள், கப்பல் ஓட்டிகள் பாருங்கள், அவங்க உயிரை மட்டும் பொறுப்பானவர்கள் அல்ல, அந்த கப்பல் அவர்களோடு பிரயாணப்படுகிற அத்தனை பேருடைய உயிரும் இவங்க கையில் தான் இருக்குது. அந்த கப்பலில் வருகிற ஜாமான்கள், அந்த நாட்களிலே எல்லாம் பிஸ்னஸ்க்கு, வியாபாரத்துக்கு கப்பல் போக்குவரத்து தான். ஸோ விலை மதிப்பற்ற பொருட்கள் அவங்க கப்பலில் இருந்திருக்கும். இது எல்லாமே அங்கே ஒரு பெரிய சவால். ஸோ அந்த புயலை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சரீர பலன் மட்டுமல்ல, மன ரீதியான பலனும் அவசியம். இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பலனாக இருக்கிறார். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது, வாழ்க்கை படகை நாம் கையாண்டு கரை சேர வேண்டும் என்ற சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். எல்லா விதமான பலனாகவும் கர்த்தர் இருக்கிறார். எஸ், ஆவிக்குரிய பலனாக மட்டுமல்ல, அந்த ஆவிக்குரிய பலன் மன ரீதியாகவும் வெளிப்படுகிறது, சரீர ரீதியாகவும் அது வெளிப்படுகிறது. தேவன் நமக்கு அடைக்கலமாக மட்டுமல்ல, பலனாகவும் இருக்கிறார். எல்லா புயல்களை மேற்கொள்ள பலனாய் இருக்கிறார். சவால்களை மேற்கொள்ள பலனாய் தேவன் நமக்கு இருக்கிறார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. ஆத்துமமே, என் முழு உள்ளமே என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரி. இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை, இதை நாம் சற்று யோசிக்க வேண்டும், இந்நாள் வரை அன்பு வைத்து நம்மை ஆதரித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அடைக்கலம், நாம் மறைந்து கொள்ளுகிற, ஒளிந்து கொள்ளுகிற ஒரு இடம். ஆபத்து மன்னிக்கணும், பலனும் என்று சொல்லும் பொழுது கப்பல் பிரயாணத்தை நாம் சற்று கற்பனை செய்து பார்த்தோம். கப்பலில் போகும்பொழுது புயல் வந்தால் எவ்வளவு கஷ்டம். சரீர பலன், மனபலன் ரெண்டுமே அவசியம் அங்கே. அப்போது தேவன் நமக்கு வாழ்க்கை பயணத்தில் பலனாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள அவர் பலனாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இதை வாசிக்கும் பொழுது அனுகூலமான துணை அப்படின்னும் பொழுது ஆங்கிலத்தில் எவர் ப்ரெசன்ட் ஹெல்ப் அப்படின்னு வருகிறது. அதற்கு விளக்கம் ஒருவர் என்ன சொல்கிறாருன்னா, அபண்டன்ட் ஹெல்ப். அபண்டன்ட் ஹெல்ப் அதாவது அபரிவிதமான ஒரு உதவி, சகாயம், தேவனுடைய உதவி, இந்த சவாலுக்கும் மிகுதியான ஒரு உதவி, அந்த சூழ்நிலைக்கு தேவையை விட அதிகமான ஒரு உதவி. தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இதை இப்படி நம்ம கற்பனை செய்து பார்க்கலாம். ஒரு பிள்ளை ஓடி விளையாடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், அங்கே திடீர்னு ஒரு துஷ்ட மிருகமோ, ஒரு பாம்போ, ஒரு தேளோ வரும் பொழுது உடனே அங்கே இருக்க அந்த தகப்பன் என்ன செய்வார்? அப்படியே விட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். உடனே ஓடி அந்த பிள்ளையை தூக்கி அந்த தேளையோ, அந்த பாம்பையோ, அந்த துஷ்ட மிருகத்தையோ அவர் கொன்று விடுகிறதை, விரட்டி விடுகிறதை நம்ம பார்ப்போம். ஒரு நல்ல தகப்பனாக இருந்தால் அதை தான் செய்வோம். அனுகூலமான துணை, தேவன் நமக்கு அப்படி தான் துணையாக இருக்கிறார். இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்மை அழிக்கும்படியாய் சில காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு அபரிவிதமான துணை, அபண்டன்ட் ஹெல்ப், உதவி, சகாயராய் வந்து அவர் நமக்கு துணையாய் நின்று அவைகளை மேற்கொள்ள உதவி செய்கிறார். அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த சங்கீதத்தில் மீண்டும் மீண்டும் நாம் பார்க்கிற ஒரு காரியம், தேவன் நமக்கு சகாயர், தேவன் நம்மோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உங்களோடு இருக்கிறார். இந்த நாளிலும் தொடர மனம் உண்டு, ஆனால் நேரம் இல்லை. நாம் முடிக்க வேண்டிய ஒரு வேளை வந்துவிட்டது. நாம் முடிக்கும் முன்பதாக உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இன்பம் எஃப்எம் துணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இல்லத்திற்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய கரம் இவர்கள் ஒவ்வொருவரின் மேலும் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய முகம் இவர்கள் மேல் பிரகாசமாக இருப்பதாக. விசேஷமாய் இந்த சங்கீதம் 46:1 இருக்கிறபடியே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் துணையாக இருக்கிறீர், பலனாக இருக்கிறீர், அடைக்கலமாக இருக்கிறீர். ஆண்டவரே, இவர்கள் இதை உணரட்டும், உணரட்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்கிறதை இவர்கள் கண்கள் காணட்டும். ஒவ்வொருவருடைய இருதயத்தின் விருப்பங்களையும் அருளும். மனதார ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். மார்போடு அனைத்து வழி நடத்தும். குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். பற்றாக்குறை நீங்கட்டும் ஆண்டவரே. வியாதி அகலட்டும் ஆண்டவரே. பிளவுகள் மாறட்டும். குடும்பங்களில் ஒருமனம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மார்போடு அனைத்து வழி நடத்தும். உம்முடைய பிள்ளைகள் செழிக்கட்டும், செழிக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருந்தீர்கள். மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.